கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமயமாயிருக்கிற ஜனங்களை குறித்து நாம் சிந்திப்போம். கடந்த வாரம் நாம் சிந்தித்தோம், வாய்க்கு சமயமாயிருந்து இருதயத்துக்கு தூரமாயிருக்கிற ஜனங்களை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வாய்க்கு தூரமாக இருக்கும், இருதயத்துக்கு சமயமாக இருக்கும். இவர்கள் எல்லாரும் புறஜாதிகள். ஆமாம், போன வாரம் இதுதான் பார்த்தேன், அதனுடைய தொடர்ச்சி. மத்தேயு 19:12 போதும். எல்லாரும் சொல்லுவாங்க, மூணு வகையான ஜனங்கள் இருக்காங்க. அன்னகர்கள் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். இதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகாமல் ஊழியர் செய்கிறவங்களை குறித்தும் நிறைய பேர் சொல்லுவாங்க. தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னா தேவனுடைய காரியத்திற்கென்று இந்த பூமியிலே தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டு இந்த பூமியிலே பிறந்திருக்கிறவர்கள். இரண்டாவது, மனிதர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்று. அப்படின்னா மனிதர்கள் மூலமாக ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் உண்டு. மூன்றாவதுவாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தன்னைத்தானே ஊழியத்திற்காக சமர்ப்பித்து கொண்டவர்கள் உண்டு. ஊழியக்காரங்களாக இருந்தால் இந்த மூணு வகையில் ஏதாவது ஒன்றில் தான் இருக்க முடியும். அப்போ தாயின் வயிற்றிலிருந்து தேவனால் ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எங்கே போனாலும் சரி தப்பிக்க முடியாது, எங்கேயும் ஓட முடியாது. ஆனால் மனிதர்களால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் கொஞ்ச நாள் வேலை செய்யலாம், கொஞ்ச நாள் ஊழியம் செய்யலாம், திருப்பியும் கொஞ்ச நாள் வேலை செய்யலாம், திருப்பியும் கொஞ்ச நாள் ஊழியம் செய்யலாம், எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அது நம்முடைய, ஏன்னா மனிதர்கள் தானே கொடுத்துருக்கிறது. இந்த சபையில் கொஞ்ச நாள் இருக்கலாம், இந்த சபை பிடிக்கலன்னா வேறு சபையில் போய் செய்யலாம். ஒவ்வொரு கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி தான். ஆனால் தேவனால் முன்கூட்டிக்கப்பட்டார்கள் எந்த கம்பெனிலையும் இருக்க மாட்டாங்க, எந்த சபையை சார்ந்து இருக்க மாட்டாங்க. தன்னிச்சையாக தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மூன்றாவதுவாக, தன்னைத்தானே தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று சமர்ப்பித்து கொண்டவர்கள். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, புறஜாதியிலிருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று சமர்ப்பணமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அப்போ இவங்களுக்கு வந்து அதிகமாக நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இருதயத்தில் சமர்ப்பணம் இருந்தால் இதை இப்படி செய்ய, அதை அப்படி செய்யணும் அப்படின்னாலும் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு தானாக தெரியும். ஏன்னா தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி தாயின் கர்ப்பத்தில் தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு எப்படி எல்லா காரியமும் இருதயத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரோ, அது போலவே ஊழியத்திற்கென்று பொருத்தனை பண்ணி கொண்டவர்கள் தானாகவே இருதயத்தில், இருதயத்தில் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஊற்று ஜலம் பொங்கி வர்ற மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே பொங்கி வரும். இந்த மனிதரால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, இங்கே சம்பளம் அதிகமாக கிடைக்குமா, அங்கே வேறு ஏதாவது சலுகைகள் கிடைக்குமா, அப்படி இடம் மாறி 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 அழைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, எங்கேயும் நிலையாக இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்போ இந்த வரிசையில் தேவனுடைய வார்த்தை வாய் இருதயத்துக்கு சமயமாக இருக்கிறவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமயமாக இருக்கும். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாயினால் அதிகமாக பேச முடியாது, இருதயத்திலே எல்லாமே புரியும். ஏசையா 56:3-8 வாசிப்போம். ஏசையா 56:3-8.
வாசிக்கிறது தப்பா வாசிக்கிறீங்க. கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக, அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக, என் ஓய்வு நாளை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதுகளுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திற்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவரிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவரிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார்.
இங்க நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன். அந்நிய புத்திரனா யாரு? புறஜாதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவன் என்ன சொல்றானா, கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிடித்து போறன்றது சொல்லானாக. அப்படின்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இல்லை, எல்லா ஆசீர்வாதம் யூதர்களுக்கு தான் இருக்குது. நாங்கள்லாம் ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக எங்களை நேசித்தார் அப்படின்னு சொல்லி அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துக்கிறான். அப்புறம் அன்னகன் அப்படின்னா ஊழியத்திற்கென்று வந்தவர்கள். அவன் என்ன சொல்கிறானா, நாங்கள்லாம் பட்டம் வராங்கிறான். பட்டம் வரானா? ஆமாம், ஒன்றத்துக்கு ஆகாத ஆளுங்க, விறகுக்கு தான் ஆகும். பச்சை மரம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அல்லது யூத ஜனங்கள், பட்டம் மரங்கிறது எதுக்குமே ஆகாது, விறகுக்கு தான் கடைசியாக ரெடியாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்று இன்றைக்கு புறஜாதிகள் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், யார் ஓய்வு நாளை ஆசிரித்து ஓய்வு நாள் பிரமாணத்தை கை கொள்ளுகிறார்களோ அவர்களை தேவன் சிநேகிக்கிறார். தேவன் அவர்களை தம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து தேவன் அவர்களை உத்தம இடத்தை தேவன் அவர்களுக்கு நியமிக்கிறார். அப்போது ஓய்வு நாளை ஆசிரித்தால் போதும் அல்லது தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டால் போதும், பட்ட மரமாக இருக்கிற உன்னத்துக்கும் உதவாத இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து தேவன் மகிமைப்படுத்த முடியும். ஆனால் தேவனுடைய ஆலயத்திலேயே இருந்து நான் பச்சை மரம் எங்களுக்கெல்லாம் தெரியும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓய்வு நாளை ஆசரிக்காமல் இருக்கிற சமயத்தில் தேவன் அவர்களை தேவனுடைய ஆலயத்திலிருந்து வெளியே அனுப்பி விடுகிறார். அதான் தேவனுடைய வீட்டில் நடக்கிற நியாய தீர்ப்பினால் தேவனுடைய முத்திரை அடையாளம் தங்களுடைய அறிவில் இல்லாமல் இருந்தால் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வெளியே தள்ளப்படுவார்கள். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற ஜனங்கள், புறஜாதிகள், ஓய்வு நாளை ஆசரித்து தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிற சமயத்திலே தேவன் அவர்களை கொண்டு வந்து உத்தம இடத்தை கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஏழாம் வசனம் வாசிப்போம்.
நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும்.
என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. அப்படின்னா புறஜாதிகள் யார் வந்து தேவனை ஆராதிக்கலாம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இன்றைக்கு தேவனுடைய ஜனம் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து தயங்குறாங்க. ஏன்னா பூர்வீகமா அப்படியே அசார முறையில் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வந்ததுனால ஒரு என்னென்னா ஒரு எப்பவுமே செய்கிற ஒரு வேலையாக இருக்கிறதுனால அது ஒரு சடங்கு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் தேவன் வந்து புறஜாதிகளை கொண்டு வருகிற சமயத்தில், புறஜாதிகளுக்கு தேவன் அற்புதங்களை செய்கிற சமயத்தில் அல்லது தேவன் அவர்களை விடுதலை ஆக்கிற சமயத்தில், தேவன் அவர்களை எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தேவன் தெரிந்து கொண்டார், எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினாருங்கிறத நினச்சி எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்தி கொண்டிருப்பார்கள், அல்லது ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டிருப்பார்கள். தங்களால் என்னென்ன முடிகிறதோ அவ்வளவு பலிகளையும் செலுத்தி கொண்டிருப்பார்கள். அதனால தான் வசனம் சொல்லுது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்லை, புறஜாதிகளுக்கும் இருக்குது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அவங்க கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். ஆனால் தேவன் நம்மளை கொண்டு வந்தப்போ நம்முடைய நிலைமை தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்குது, அப்போ நம்ம வந்து புறஜாதிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ நாம் தேவனை சந்தோஷமாக துதித்து பாடி மகிமைப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு நாம் நன்றி செலுத்துகிற சமயத்தில் புறஜாதிகளும் நம்மளோடு கூட சேர்ந்து தேவனை அவர்களும் மகிமைப்படுத்துவார்கள். ஏசாயா 56 அதிகாரம் 9-12 வரை வாசிப்போம்.
வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே, காட்டில் உள்ள சகல மிருகங்களே, பட்சிக்க வாருங்கள். அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரிய திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும், அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். வாருங்கள், திராட்சை ரசத்தை கொண்டு வருவேன், மதுரை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள்.
ஆ, போதும். இது யாரை பத்தி சொல்லி இருக்குது?
கன்வென்ஷன் ரசம்.
அதான் யாரு கன்வென்ஷன் எல்லாத்துலயும் நடக்குது. கிறிஸ்தவங்களை குறிப்பாக யாரை பற்றி சொல்லியிருக்கு? ஏன்னா இப்போ வாசித்தோம், ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம வாசித்தோம் ஏசாயா 56 புறஜாதிகள் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை மேம்படுத்துகிற காரியத்தை குறித்து நம்ம வாசித்தோம். அந்த வசனங்கள் முடிந்த உடனே வேறொரு வசனம் தொடங்குது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருந்து இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி எழுதியிருக்கு. அப்போது காவற்காரர் அப்படின்னா ஊழியக்காரங்க, ஒன்றும் மரியாத குருடர் அப்படின்னா தேவனுடைய தரிசனம் ஒன்றுமே இல்லை, காரணம் மனுஷரால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். தேவனால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தால் தேவன் தரிசனத்தை கொடுத்துருப்பார், அப்படி கொடுக்கலனாலும் தேவங்கிட்ட போராடி எதையாவது வேணும்னு வாங்கியிருப்பாங்க. இது பஞ்ச பழப்புக்குன்னு சொல்லி வந்ததுனால என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் தரிசனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அதான் ஆவிக்குரிய நிலைமையில குருடர்கள், குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை தெளிவாக பேச தெரியாது. அதுக்கப்புறம் தூக்க மயக்கமாய் புலம்பு வருகிறது. பிரசங்க வெளியில் போய் சபைகளை கேட்கும்போது தெரியும் என்ன டாபிக் எடுத்து பேசுகிறாரு, அந்த வசனத்துக்கு அப்புறம் வேறு என்ன வார்த்தைகளை பேசுகிறாரு, இன்னொரு வசனத்தை ஒரு வசனத்து கூட இணைக்கும்போது இந்த வசனத்துக்கு அந்த வசனத்துக்கு சம்மந்தம் இருக்குதான்னு பார்த்தா சம்மந்தமே இருக்காது. ஆமாம், பிரசங்கத்தினுடைய தலைப்பு ஒன்றா இருக்கும், பிரசங்கம் பண்ணி போய் 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 பிரசங்கம் முடிகிறது வேற ஒன்றும் இல்லையா இருக்கும். அதான் தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள். ஆ, கொண்டு போவார். ஆ, அதுக்கப்புறம் ஆமாம், நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி வயிறு மட்டும் நல்லா பெருத்திருக்கும். ஆ, என்ன கொடுத்தாலும் பத்தாது. ஆண்டவருடைய காரியம், ஊழியம், அல்லது கன்வென்ஷன், அல்லது மீட்டிங் அப்படின்னு சொன்னால் சாப்பாட்டு நேரத்துக்கு தான் வருவாங்க. பெரிய பெரிய மீட்டிங் நடக்கிற இடங்களெல்லாம் சொல்லுவாங்க 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் மீட்டிங்குமாங்க, கரெக்டாக 10 மணிக்கு வந்தால் தான் உள்ள அப்படின்னு கேட்டை சாத்திடுவோன்ட்டு எல்லா பக்கமும் இப்போ கேட்டை சாத்திட்டு தான் இப்போ மீட்டிங் நடத்துகிறாங்க. காரணம் கரெக்டாக அந்த 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு வர அழகு தான் இருக்காங்க. பெரிய இடங்களெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனை. ஊழியக்காரங்களுக்கு வந்து தேவனுடைய நற்செய்தியை கொடுத்து ஊழியத்தை விரிவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நல்ல எண்ணத்தோடு வந்து காரியங்களை செய்கிற சமயத்தில் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து ஜனங்களெல்லாம் வர வச்சாங்கன்னா 10 மணிக்கு மீட்டிங்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக அந்த 12:30 மணிக்கு தான் உள்ள கேட்டுக்கில் போவோம். அங்கே பார்த்திங்கன்னா கேட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கும், சண்டையாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு தான் அலையா. அதுக்கப்புறம் பகுத்தறிவு இல்லாமல் இப்போ நன்மை தீமையை கொஞ்சம் கூட சிந்திக்கணுங்கிற ஒரு மனசே இல்லை, பகுத்தறிவுங்கிறதே இல்லை. மாட்டுக்கும் மாட்டுக்கும் இருக்கிற பகுத்தறிவு மனுஷனுக்கு இல்லை. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னணியும் அறியும். இஸ்ரவேல் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். அப்படின்னா மாட்டுக்கு இருக்கிற அறிவு இல்லை, கழுதைக்கு இருக்கிற உணர்வு இல்லை. அப்படி வந்து இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை அறையும் குறையுமா தூக்கம் மயக்கமாக வாயில் புலம்பிட்டு தேவனுடைய வார்த்தையை படிக்காமல் என்னமோ பாதி தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு அப்படியே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அர்த்தம் இது? ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஊழியத்தை ஒரு காரணமாக வச்சுக்கிறது, வருமானத்தை உண்டாக்குறதுக்கு ஏதோ ஒரு வழியை வச்சுக்கிறது. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பொறுமையாக காத்திருக்கிறது இல்லை. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாலேயே இவங்களாக போய் ஜனங்கக்கிட்ட பிடிச்சி பறிக்கிறது. இப்படி தீர்க்க தரிசனம் இருக்குது, அப்படி ஒரு பில்லி சூனியம் இருக்குது, உங்கள் வீட்டில் ஜப நடத்தணும், இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், சொல்லி 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 ஜனங்கக்கிட்ட எதை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது தான் குறிக்கோளாக இருந்துகிட்ருக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அப்பாவி ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் கிராமங்களில் போய் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி மீட்டிங் நடத்தி பாட்டை பாடி ஆட வச்சு இங்கிருந்து நாலு பேரை கூட்டிகிட்டு போய் பேய் கோத்திரம் மாதிரி பண்ணி இவன் ஜெபம் பண்ணால் வேணும்னே நாலு பேர் பொத்துன்னு உழுந்து இது என்ன இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவன் பயப்பட, பெரிய பெரிய சபைகள்லேயே நடந்துருக்குது இது. பெரிய பெரிய சபைகளில் மோடி வித்தை காமிக்கிறதுக்கு ஊர்லேருந்து ஆளுகளை கொண்டு வந்து இப்படி கையை வச்சா போதும், ஜெபம் பண்ணால் அப்படியே பொத்துன்னு
உழுகும்.
அவங்க ஆலையில் நாலு பேர் வருவாங்க. ஆனால் வல்லமையாக கிரியை நடக்குது, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து இந்த பத்து பேர் வந்து காசு மொத்தமாக கலெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் போகிறது. ஆமாம், நடந்திருக்கு. பெரிய பெரிய சபையில் நடக்கிறது நான் சொல்கிறேன், பெரிய பெரிய சபைகளே நடக்குது. அதனால் சில சபைகள்லாம் மூணாவது ஆளுகளாக உள்ளே விடமாட்டாங்க. இன்றைக்கு நடக்கிற சம்பவத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், இன்றைக்கு நடக்கிற சம்பவம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோத்திரம். அப்புறம் தன் தன் மூலையில் இருந்து தன் தன் பொழிவை நோக்கி கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொழிவுன்னு சொன்னா தனக்கு மரியாதையை தேடிட்டு
இருக்கான்.
ஆ கரெக்டு. யாரும் நம்மளுடைய பாஸ்டர் பிரைஸ்லர் பாஸ்டர்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. பரவாயில்ல பாஸ்டர், நீங்கள் நல்லா ஊழியம் செய்கிறீங்க. எல்லாம் நம்மளை பார்த்து ஒரு ஆஜர் போட்டுட்டு தான் போகணும் எல்லாரும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டு அவனவனுக்கு மரியாதையை ஜனங்கிட்ட இருந்து எப்படி பிடுங்கிறது அப்படின்னு பார்க்குறான். இவர் இப்படிப்பட்ட பாஸ்டர், இவர் தீர்க்கு தரிசனம் வரம் பெற்றவர், இவர் பைபிள்லேருந்து கேள்விக்கு நிறைய பதில் சொல்லுவார், இவர் பிசாசுகளை ஓட்டுற பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த அடையாளத்தை ஜனங்கள்கிட்டருந்து எப்படி மரியாதையை ஜனங்களே வந்து ஜனங்கள்கிட்டருந்து எப்படி மகிமை தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா தேவனால் கிடைக்கிற மகிமையை விட மனுஷனால் கிடைக்கிற மகிமையை எப்படி நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆ ஆமாம், இன்றைக்கெல்லாம் வந்தீங்க பரவாயில்ல, நாளைக்கு வரும்போது நிறைய ஆளுகளை கூட்டிகிட்டு வாங்க, அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே நடந்த காரியம் என்னங்கிறது அந்த ஜனங்களுக்கு பாவம் தெரியாது. ஆமாம், அப்போது தேவனை சேர்ந்த அந்நிய புத்திரனை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து தேவன் மகிமைப்படுத்துகிறார். ஏற்கனவே ஆலயத்தில் இருக்கிறான் பார்த்தீங்களா, இங்கே உட்காந்து தூக்கம் மயக்கமா புலம்புறவனுடைய கதையை ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கார். இவன் ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே வச்சிருப்பாரா? கண்டிப்பாக வச்சிருப்பார். அதனால தான் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் இல்லாமல் தேவிக்கு ஒரு பிரமாணம் கொடுத்துருக்குது, அவன் தேவனுடைய ஆலயத்தை விட்டு போகக்கூடாது, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு லேவியன் வெளியே போகக்கூடாது. ஆனால் இன்னைக்கு லேவியன் வந்து என்ன பண்ணுறானா, மொத்தம் அலையிறது தான். ஆமாம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு விசிட் பண்ணி என்னென்னத்தில் ஆண்டவர் பேரை சொல்லி காசு நம்மளுக்கு வரும்னு பார்த்துட்ருக்குறான். ஆனால் தேவனுடைய ஆலயத்துலேயே உட்காண்டிருந்தானா, இங்கே தேவையான உதவிகள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து சேரும். இன்றைக்கி ஏழையின் பிள்ளைகள் மாதிரி பலி செலுத்துறதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணுறான்னா, அந்த முக்கூரான ஆயத்தை கொண்டு போய் போட்டு எனக்கு முதல்ல கொடு, அப்புறம் நீ கொண்டு பலி செலுத்துறதுக்கு போ. அப்படி அவங்கவுங்க இருக்கிற இடங்கள்லேயே போய், வேலை ஸ்தலங்கள்லேயும் வீடுகள்லேயும் போய், ஆமாம், காசை கலெக்ஷன் பண்ணிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே அவனுக்கு பொறுமையாக இருக்க முடியல. சோத்திரம். இப்படியாக இருந்து இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை கேவலப்படுத்துறதுனால ஏற்கனவே இருக்கிற ஆட்களை வெளியே தள்ளிட்டு புதிய ஆட்களை தேவன் சபைக்கு கொண்டு வரப்போகிறார். ஏசாயா
65:1.
அதுக்கு அடுத்து வாசிப்போம். போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் வந்து ஒரு ஜனத்தை நோக்கி கூப்பிட்டுருக்காரு, ஆனால் அவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் வந்து ஆண்டவரை தேடவே மாட்டேங்கிறான், ஆனால் ஆண்டவர் அவர் வெளிப்படுறாரு. அப்புறம் என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன். அப்போ தேவனை தேடுறது யாரு? விசாரித்து கேட்கவே மாட்டான். ஆமாம், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, ஏது என்ன ஏது படித்து சிந்திச்சு தியானிக்கிறேங்கிற அந்த அறிவே கிடையாது. ஆனால் தேடுவான், என்னத்தையோ தேடிட்டு இருப்பான். ஆனால் தேடுறவனை பார்த்து ஆண்டவரும் கரணிட்டு, என்னப்பா தேடுற, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார்னா, ஆமாம், அங்கே கவனம் கொடுக்க மாட்டான் இவன், இங்கே என்னத்தையோ தேடிட்டு இருப்பான். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் தேடுற பழப்பிலையே அப்படியே விட்டுருவார், இங்கே என்னத்தையோ தேடிட்டு கேட்டான். யார் தேவனுடைய கரத்தை நோக்கி பார்க்குறாங்களோ அவர்களுக்கு தான் என்ன தேடுறாங்களோ அந்த தேடுவதை தேவன் கொடுக்குறான். அப்போ என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். தேவனை தேடவே மாட்டாங்க, ஆனால் தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டுருவான். அப்போ இந்த தேடாமல் இருந்தவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு விசாரித்து கேட்குறாங்க, ஆனால் தேட மாட்டாங்க. அப்போ தேவனுடைய காரியங்களை விசாரித்து நாம் சிந்தித்து தியானித்தா போதும், தேவன் நம்மக்கிட்ட வந்துடுவார். இன்னொரு ஜனம் தேவனுடைய நாமம் விளங்காத ஜாதி, இது யாருன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள். அப்போ நாம் எந்த வரிசையில் இருக்கிறோம் இன்றைக்கி? இந்த வாசித்த நாலு வகையான ஜனங்களை வாசிச்சிருக்கிறோம், அல்லது மூன்று வகையான ஜனங்களை இப்போ நாம் பார்த்துருக்கேன். எந்த வகையான ஜனத்தில் இருக்கோம்? தேடிட்டே இருக்க, என்னத்தை தேடுறன்னு தெரியல, அந்த வரிசையில் இருக்கேன் நான் இல்லை. சோத்திரம். நாம் வீட்டில் போய் விசாரித்து சிந்திச்சு தியானிச்சா நாம் என்ன வகையான ஆளுகளுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ரோமர் 10:20. ரோமர் 10:20. போதும். அப்போ இங்கே தேடாதவனுக்கு ஆண்டவர் வந்து ஆண்டவர் வெளிப்படுறாரு, விசாரித்து கேளாதவனுக்கு வெளியரங்கமாகறாரு. இங்கே தேடிட்டு இருக்கிற அவனுக்கு ஆண்டவர் தென்படவே மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லை, அதனால் அவர்கள் தேவனை காண முடியவில்லை. ஏசாயா 19:21 வரை வாசிப்போம். ஏசாயா 19:21 வரை.
அக்காலத்திலே எகிப்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதின் நெல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாய் இருக்கும். ஒடுக்கப்படுகிற நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்தில் அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவர்களை செலுத்துவார்கள்.
போதும். இங்க பார்த்தீங்கன்னா எகிப்து அப்படின்னா ஞானார்த்தமாக முஸ்லிம் ஜனம், அப்புறம் புறஜாதிகள், எப்படி வேணாலும் சொல்லிக்கல. எகிப்துனா தேவனை விட்டு விலகி இருக்கிற ஜனங்கள். இவர்கள் எல்லாருமே தங்களுக்கு ஆபத்து கஷ்டம் துன்பம் அதிகமாக வரும்பொழுது தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அவர்களை ரட்சித்து தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம இப்போ வாசித்த வசனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா புறஜாதிகளை தேவன் தம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். ஏற்கனவே தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஓய்வு நாளை அனுசரிக்காமல் தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்தில் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்கள ஆண்டவர் வெளியே தள்ளுகிறார். மத்தேயு 25:31-34 மத்தேயு 25:31-34 போதும். இங்க பாத்தீங்கன்னா ஜனங்களை மொத்தமா ஆண்டவர் பிரிச்சு வலது பக்கம் இடது பக்கம் பிரிக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தினுடைய முடிவில் உபத்திரவ காலமெல்லாம் பிடிச்சி இந்த பூமியில் 1000 ஆண்டு ஆட்சி தொடங்க போகுது. அப்போ இங்கே இருக்கிற ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அக்னி நரகத்துக்கும் ஆண்டவர் பிரிக்கிறார். அந்த சமயத்தில் ஆண்டவர் பூமியில் சிங்காசனம் போட்டு இருந்து மொத்த ஜனங்களையும் பிரிக்கிறார். ரெண்டாம் வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லி 2 ஆடுகளை பிரிக்கிறார். அப்போ வலது பக்கம் இருக்கிற ஆடுகளை பார்த்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா யாராக இருக்கும்? நம்ம இந்த வசன பகுதியை அனைத்து தடவை நம்ம வாசிச்சிருப்போம். இந்த வலது பக்கத்தில் கொஞ்சம் ஜனங்கள் இருப்பாங்க, இடது பக்கத்தில் இருப்பாங்க. இடது பக்கம் இருக்கிற ஜனங்களை அப்படியே கொண்டு நரகத்தில் தள்ளிடுவார். வலது பக்கத்தில் இருக்கிறவங்கள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நேரடியாக கொண்டு போகிறார்.
காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்வீர்களோ அதை எனக்கே செய்வீர்கள் என்று மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
போதும். இப்ப யாரு இந்த ஜனங்க? யாரு இந்த வலது பக்கத்துல இருக்கிற ஆடுகள்? எந்த ஜனம் அப்படிங்கிறது இப்ப கேள்வி. யார் வலது பக்கத்துல இருக்கிறா? இல்லை இல்லை, அப்போ நாமெல்லாம் ரசிக்கப்பட்டு எவ்வளோ நாளாக பைபிள் வாசிக்கிறோம் பாருங்க, என்னைக்காவது இதை சிந்திச்சிருக்கிறோமா? பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன். யார் பசியாக தாகமாக இருக்கிறான் அதை கண்டுபிடிப்போம். இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு அதான் சிறுமியானவன் யாரு? நான் பசியா
இருந்தேன்.
இந்த சிறியரில் எவைகளை செய்தி? என் சகோதரர் கரெக்டா அங்க சொல்லுது, என் சகோதரர் யார் அது? என் சகோதரர் இல்ல இல்ல சரி, நம்ம கடைசியில் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது, இதுலையாவது நாம் பரவராஜ்யத்துக்கு போய்க்கலான்னு நம்ம மனசில் வச்சுருப்போம். அது மட்டும் நம்மளுக்கு தெரியும். சகோதரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சகோதரன்னா 144,000 பேர். இல்லை இல்லை, அது வேறு எதுன்னு சொன்னார். அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஜனங்களுக்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஜனங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அந்த நேரத்தில் 144,000 பேர் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊழியத்தை செய்கிறவங்க அனல் பறக்கும் செய்தியோட போயிட்டுருப்பாங்க. அப்படின்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து வச்சு வீசிட்டு போவாங்க. கேட்டா கேளு கேட்காட்டி போன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். நீ காணி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டி சரி. ஆமாம், இப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இந்த பாஸ்ட் இப்படி பேசிட்டார கட்டன் ரைட்டா, பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது. இவ்வளவு நாள் இருந்துட்டு நம்மளுக்கு சாதகமாக பேசுவாருன்னு பார்த்தா வசனத்தை எப்படி கரெக்டாக கட்டன் ரைட்டாக கராராக பேசிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஊழியர்களுக்கு உதவிகள் எங்கேயுமே கிடைக்காது. அந்த சமயத்தில் யார் வஸ்திரம் கொடுத்தாலும் சரி, சாப்பாடு கொடுத்தாலும் சரி, தண்ணி கொடுத்தாலும் சரி, ஒரு நாள் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தாலும் சரி, இந்த ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். கொடுத்தவனுக்கும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு பின்னால் வாசிப்போம். கொடுத்தவனுக்கும் பிரச்சனை இருக்குது, உலகத்தில் பிரச்சனை. மற்ற ஜனங்கள்லாம் சேர்ந்து நீ ஏன் கொடுத்தான்னு சொல்லி அங்கே சண்டைக்கு போவாங்க. எல்லாத்தையும் மீறி தேவனுடைய ஊழியர்களுக்கு உதவிகள் செய்வார்கள். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவங்க கிடையாது, கிறிஸ்தவங்க கிடையாது. யோவான் 16:1 ஒன்றாம் வசனம் வாசிப்போம். யோவான் 16:1-2 இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது யார் வந்து பச்சை தண்ணி கொடுப்பான்? அப்படின்னா ஊழியக்காரங்களை கொலை செய்யறவங்க தேவனுக்கு தொண்டு செய்யறன்னு சொல்லி அவங்க நினைச்சுப்பாங்க. எப்படி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது அவங்களாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து எல்லாத்தையுமே இந்த உலகத்துலேருந்து எடுத்துட்டோம், தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாக வந்தார் இவர், லேவி கோத்திரத்துலேருந்து வராமல் யூதா கோத்திரத்துலேருந்து வந்தார், அதனால் பைபிளில் சொல்லியிருக்குது அந்நிய புத்திரர்கள் வந்தால் கொலை செய்யணும்னு சொல்லியிருக்கு, அதனால் நாங்கள் கொலை செஞ்சிட்டோம், நாங்கள் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றிட்டேன்னு 2000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற லேவியர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த கடைசி நாட்கள்லேயும் தேவனுடைய ஊழியத்திற்கென்று வருகிற ஜனங்களை முதலாவது தேவனுடைய ஆலயத்திற்கு புறம்பாக்குவார்கள், பின்பு அவர்களை கொலை செய்வார்கள். கொலை செஞ்சுட்டு நாங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிப்பாங்க. அப்போ இப்படி இருக்கிற ஜனங்கள் ஊழியத்துக்கு அல்லது ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ யார் உதவி செய்வாங்க? அது அப்படியெல்லாம் பதில் இல்லை. 25:42 அதான் தேவனுடைய வார்த்தை ஏன் வாயில் வரமாட்டேங்குது? வாசிக்கிறது இல்லை. புறஜாதிகள் உதவி செய்வாங்க. இப்படி எல்லாத்துக்கும் அவங்க கூட சேர மாட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிடுவாங்க. 144,000 பேர் எல்லாமே அரசாட்சி செய்யறவங்க, பாதாளம் கிடையாது. உதவி செஞ்சவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நேரடியாக போயிடலாம். அக்னி நரகம் வந்து யாருக்குன்னா உதவி செய்யாதவனுக்கு, உதவி செஞ்சவனை தொந்தரவு பண்ணுறவனுக்கெல்லாம் அக்னி நரகம். கடைசியில் தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படி. ஏன்னா ஊழியக்காரங்க வேகமாக ஊழியம் செய்யணும், ஊழியம் நடக்கணும். அப்போ இந்த ஜனங்களை என்ன பண்ணுறாரு, நீ உனக்கு இந்த கடைசி நேரத்தில் நீ உதவி செஞ்சீன்னா உனக்கு வந்து அக்னி நரகம் இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் ஆண்டவர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உதவிகள் பல பக்கம் இருந்து அப்படியே குமிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ தேவனுடைய ஊழியம் வேகமாக நடக்கும், உதவி செய்கிற ஜனங்க வேகமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த உதவி செய்கிற ஜனங்களை ஆண்டவர் அடையாளம் போட்டு பிரித்தெடுத்து தம்முடைய ராஜ்யத்தினுடைய ஜனங்களாக தேவன் பிரித்தெடுக்கிறார். அப்போ இந்த 144,000 பேரெல்லாம் அரசாட்சி செய்கிறவர்கள். அப்போது இவங்களும் அந்த அரசாட்சி செய்கிற 144,000 பேர் இப்படியே போய் போய் இரத்த சாட்சியை மறிச்சிடுவாங்க. இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களும் ஒரு ஆளுக்கு மாற்றி மாற்றி திருப்பி புது புது ஆளுக்கு வரும்போது அந்த பகுதியிலேருந்து ஊழியத்துக்கு உதவிகளே செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற பொல்லாத ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள தடை பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த உதவி செய்கிற ஜனங்கள் அவர்கள் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. எப்படியாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய ஆஸ்திகளை விற்று, தங்களுடைய எல்லாத்தையும் விற்று, ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக தேவனுடைய ஊழியர்களுக்கும் ஊழியத்துக்கும் கடைசி நாளில் உதவிகள் செய்வார்கள். மற்ற 25 அதிகாரம் 41-46 வரை வாசிப்போம். என்னுடைய சகோதரராகிய இவர்கள், இவைகளை நீங்கள் யாருக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சரீர அவயவம் 144,000 சரீர அவயவம். அப்போ அவர்கள் இந்த பூமியில் இருந்து தேவனுடைய திட்டத்தை மிக வேகமாக நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். அப்போ புறஜாதிகள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஊழியத்திற்கென்று நிறைய உதவிகளை செய்வாங்க. அக்னி நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு, நன்மை செஞ்சால் போதும். இந்த எனக்கு என்ன நன்மை முடியுதோ அதைய தேவனுடைய, குறிப்பாக தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்தால் போதும், அக்னி நரகத்திலிருந்து விடுதலை. நிறைய பேர் தானம் தர்மமெல்லாம் செய்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம செஞ்ச பாவமெல்லாம் மன்னிக்கப்படும், கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கார். நாமளும் இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால் நாமளும் ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவோம், அப்போ நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் என்றைக்கு நிலைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அநேக பேர் உதவி செய்கிறாங்க. அப்படி உதவி செய்யாமல் தனக்கும் சேர்த்து வச்சுட்டு இருந்தா என்ன ஆகுது தெரியுமா? ஆமாம், அதிகமாக பிசினித்தனம் பண்ணி எப்படி வருமா வரும்? அதிகமாக பிசினித்தனம் பண்ணி பூச்சி எப்படி அறிக்குது? ஒரு நாள் வந்து மொத்தமா அடிக்க போயிருவாங்க. நம்ம வாரி எரிச்சு பார்க்கட்டும், எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஆள் குடிச்சுட்டார, ஒன்றுமே இருக்காதாங்க. நம்மளுக்குன்னு பெருசாக நிறைய சேர்த்து வச்சு அப்படி இப்படி நிறைய மேக்கப்லாம் பண்ணி வச்சா என்னைக்கு வெளியே போவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனால் தேவனுடைய ஜனங்களுக்கு தெரியும், தேவனுடைய நாமத்திற்கென்றும் தேவ ஜனங்களுக்கென்றும் ஏழைகளுக்கென்றும் நன்மைகளை செய்யும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதனால் உதவி செய்கிறவங்களுக்கு தெரியும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரணும்னா நாம் ஜனங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலிருந்து உபத்திரவ கால ஊழியத்தில் புறஜாதிகள் மிக வேகமாக தங்களால் என்னென்ன முடியுதோ, ஏன்னா உலகத்தில் அன்னைக்கு வந்து எந்த ஒரு நிலைமையும் சீராக இருக்காது அப்படின்னு எங்கே பார்த்தாலும் பஞ்சம் பட்டினி கொள்ளை நோய் வறுமை இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு சில ஜனங்கள் கொஞ்சம் வந்து பஞ்சத்துக்குன்னு பிழைச்சிருக்கிற ஜனங்க இருப்பாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி இருந்தாலும் நாமளும் சாக போகிறோம், நன்மை செஞ்சுட்டு நாமளும் சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு உயிருள்ள நாள் வரைக்கும் நம்ம நன்மை செய்கிறது தான் நம்முடைய லட்சியமாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய ஊழியர்களுக்கு புறஜாதிகள் அநேக நன்மைகளை செய்வார்கள். சோத்திரம். ஆமாம், கண்டிப்பாக நடக்கும். யோவான் 10:15-16
ஆண்டவருக்குன்னு
சொந்த ஆடுகள் ஒன்று இருக்குது, அந்த சொந்த ஆடுகள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவை. ஆனால் இந்த ஆடுகள் இல்லாமல் வேறொரு ஆடுகள் ஆண்டவர் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த ஆடுகள் யாருன்னு கேட்டிங்கன்னா புறஜாதி. இது யாருன்னு கேட்டிங்கன்னா ஊழியத்திற்கென்று உதவிகளை செய்து இரத்த சாட்சியாக மறித்து வர ஜனங்கள். அப்போ பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா 144,000 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெண்டே வழி தான் இருக்குது, பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெண்டே வழி. ஒன்று 144,000 பேருடைய வரிசையில் போய் இருந்து ஊழியத்தை செய்து மறிச்சா அவர்கள் எல்லாமே ராஜாக்கள், அரசாட்சி செய்கிறவர்கள், மந்திரிகள் எல்லாமே இவங்க. இது ஆபேலிருந்து இந்த 6,000 வருஷம் கடைசி வரைக்கும் இது நடக்கும். இந்த வரிசையில் நம்ம போனோம்னா பரலோகத்துக்குள்ளே போயிடலாம். ரெண்டாவது வகை உதவி செய்கிறாங்க, கரெக்ட். மணவாளன் தோழனும் இல்லை, மணவாளன் வந்து கிறிஸ்துவ, தோழர்கள் வந்து 144,000 பேர். இந்த தோழர்கள் இல்லாமல் நிறைய வேறு ஜனங்கள் இருக்காங்க. வெளிப்படுத்தல் 11:1 வாசிப்போம். 11.
பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு.
போதும். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அளந்து பாருங்கிறாரு. பிரகாரத்தை அளக்காத விட்டுரு, புறஜாதி கேட்குது. அப்போ அளக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன அளவுகோல், என்ன அளவுகோல் சொல்லுங்க.
நற்கிரியை
கை நீள மாட்டேங்குத சொல்லுவோம். ஆமா, நீளம். அதான் அளவு போடுறதுக்கு ஓய்வு நாளில் தேவனுடைய ஆலயத்தில் சூம்பின கை இருக்குது, வலது கை இருக்கிற ஒருத்தன் வந்தானம்மா. இடது கை நல்லா வேலை செய்யுது, வலது கை சூம்பின ஒருத்தன் வந்தான், அது தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துக்கிறான் ஓய்வு
நாளில்.
அப்போ இந்த கைக்கோளை வச்சு அளக்கணும்னா இந்த கையை நீளணும், அப்போதான் அளக்க முடியும். அப்போ கைகோள கொப்பான அளவுகோல் அப்படின்னா நீதியின் கிரியில அப்படி கரை நீட்டினா தான் அதை அளக்க முடியும். அப்போ தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அளகுன்னு சொல்லிட்டாரு. ஆனந்த எத்தனை அளவு வருது அதில்
ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியார் கொடுக்கப்பட்டபடி அதை அளவாமல் கொண்டாங்கிறது பரிசுத்த நகரத்தையும் அவர்கள் 42 மாதமும் இருப்பார்கள்.
ஆ போதும், இப்போ அளக்காம ஒரு இடத்த விட்டாச்சு. அளந்து பார்த்ததுல எவ்வளோ வந்திருக்குது? அளந்ததுதான் மாதம் தான் மிதிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தை அளந்து பார்த்ததுல எத்தனை அளவு வந்திருக்குது?
1250.
எத்தனை அளவு வந்திருக்கு தெரியுங்களா? தெரியல. அது வந்து வேற. இப்போ அங்கே தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அளந்ததுல எத்தனை பேர் வந்திருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். வெளிப்படுத்தல் 6 6 வாசிப்போம்.
அப்பொழுது ஒரு மனத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும்
இல்லை இல்லை அந்த வாசனம் இல்லை. வெளிப்படுத்தல் 6:9.
அவர் 5 முத்திரையை உடைத்த பொழுது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை வழிபடுத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்கு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தம் விட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர்களானவர்களின் தொகையை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் நிலைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது.
போதும் போதும். இங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க? இப்போ பலிபீடத்தை அங்கே அளக்குறாங்க இல்லைங்களா? இங்கே பலிபீடத்திற்கு கீழே ஆத்மாக்களை கண்டேன்னு சொல்லியிருக்கு. அப்போ இவங்க எல்லாம் வந்து தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள். எப்படி தொழுது கொள்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தொழுது கொள்றதுக்கு வேண்டியே இரத்த சாட்சியை மறிச்சிருக்காங்க. நீதியின் கிரியைகளை செய்து இரத்த சாட்சியாக மறிக்கிறவர்களை எண்ணிப்பாருன்னு அர்த்தம். இப்போ இங்கே இதில் நாம் எண்ணி பார்த்ததில் இங்கே ஒரு அளவு சொல்லுது, அந்த அளவு நாம் கண்டுபிடிக்கிறோம். வெளிப்படுத்தல் 6:9 வசனத்திலிருந்து 11 வசனத்துக்குள்ள ஒரு அளவு வருது. அது என்ன அளவு? இல்லை, அது நல்லா வாட்சா தான் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு வார்த்தையும் லைனாக சொல்லிட்டு வரேங்க. எங்க ஆமான்னு சொல்லுவேன் பார்க்கறக்கு. அது அப்படி சொல்ல முடியாது. மொத்தமாக கூட்டி கழிச்சு வந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக சொல்லிட்டாரு. 144,000 பேர் இல்லையே. இங்கே கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை எங்கேயும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. கடைசியாக பார்த்தீங்கன்னா தங்களுடைய சகோதரருடைய தொகை நிறைவாகும் அழைப்பும் நிறைவாகும் அளவும் சகோதரருடைய தொகை நிறைவாகும் அளவும் கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா 144,000 எண்ணிக்கை பூரணமாகிற வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ உபத்திரவ காலத்தில் இன்னும் வந்து சேரலை. அப்போ முதல்ல யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆபேல் தான் பலிபீடத்துக்கு வந்த முதல் ஆள். அந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அநேகம் பேர் தேவனுடைய ஊழியத்திற்கென்றும் தேவனுடைய நாமத்திற்கென்றும் இந்த தசாட்சியாக மறுத்தி கொண்டு வருகிறார்கள். உபத்திரவ காலத்தின் இவருடைய எண்ணிக்கை இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது பலிபீடத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் அளந்தாச்சு. பிரகாரத்தை அளக்காதன்ட்டு. அப்போ அளக்காமல் இருந்தால் எவ்வளவு ஜனங்க வருவாங்க அங்கே?
நூறாவது
தலைமுறை நம்ம இருக்கிறது 100வது தலைமுறை, இன்னும் 900 தலைமுறை என்னுடைய காலங்கள் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்குது. அதனால தான் கொத்து கொத்தா ஜனங்க சாகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய கோபாக்களை, சுனாமி, கொள்ளை நோய், ஆமாம், கலவரம். அப்போ பிரகாரத்தை அளக்காம விட்டுருட்டாரு. அப்போ அளக்காம இருந்து அதில் எத்தனை ஜனங்க இருப்பாங்க? வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9-12 வரை வாசிப்போம்.
இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியதை தரித்து தங்கள் கைகளில் பொறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்த்தரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகமுப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமே, எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் வளனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமே என்றார்கள்.
போதும் போதும். இந்த ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சகல ஜாதிகளிலிருந்து வந்து இரத்த சாட்சியாக மறைச்சிருக்கிற ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளை அங்கி கொடுக்கப்படுகிறது. 10வதுக்கும் கையில் ஒரு குருத்தோலையை கொடுக்குறாங்க. அப்போ இவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிங்காசனத்துக்கு முன்னால் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜனங்கள் பார்த்திங்கன்னா எத்தனை ஜனங்கள்னு கேட்டிங்கன்னா எண்ணக்கூடாத திரளான கூட்டம். அளக்காதேன்ட்டார், பிரகாரத்தை அளக்க வேண்டான்ட்டார். அப்படின்னா எண்ணக்கூடாத திரளான கூட்டம் ஜனங்கள் இரத்த சாட்சியாக மறித்து வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா 144,000 பேருக்கு உதவி செய்த ஜனங்கள், புறஜாதிகள். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 13-14.
அப்பொழுது மூப்பர்கள் ஒருவர் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரத்திற்கு இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்திலே தோய்த்து எடுத்தவர்கள்.
இங்கே மகாபுத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மறித்து வந்திருக்கிறார்கள். யாருன்னு கேட்டிங்கன்னா ஊழியத்துக்கு உதவி செஞ்சவர்கள். தேவனுடைய வார்த்தை வாய்க்கு தூரமாக இருக்குது, ஆனால் இருதயத்துக்கு பக்கமாக இருக்குது. அதனால் தேவனுடைய ஊழியர்களுக்கும் ஊழியத்திற்கும் உதவி செய்து இரத்த சாட்சியாக மறித்த ஜனங்கள் எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள். இவங்களை தான் இவங்க வந்து இரத்த சாட்சியை மறித்ததுனால இவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. மறிக்காமல் பூமியில் இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களை வந்து இந்த வலது பக்கம் இருக்கிற ஆடு, இடது பக்கம் இருக்கிற ஆடுன்னு பிரித்து நேரடியாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆட்சியில் பூமியில் அப்படின்னு 1000 ஆண்டு ஆட்சியில் நேரடியாக அந்த ஜனங்களாக போகிறார்கள். ஆமாம், மறிக்காமையே, மறிக்காமல் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற ஜனங்க நேரடியாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆட்சிக்கு போகிறாங்க. மறித்தவங்க பரலோகத்தில் வந்து தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக இருந்து என்ன வேலை அவங்களுக்கு? தேவனை துதிக்கிறது தான் வேலை. ஆமாம், 144,000 பேர் வானத்துக்கும் பூமிக்கும் வந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்கள். ஆனால் எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள் தேவனை துதித்து மயமப்படுத்துகிற ஜனங்கள். ஆமாம், இங்கே வலது பக்கத்தில் இருக்கிறவங்களா? இந்த பூமியில் வலது பக்கம் இருக்கிறவங்க.
ஆ,
சரி சரி. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 15-17 வரை வாசிப்போம். கண்ணீரை ஏன் துடைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா எந்த பாவமும் செய்யாம இரத்த சாட்சியை மறைச்சவங்க, நன்மை செஞ்சதுக்கு வேண்டி மட்டும் இரத்த சாட்சியை மறைச்சதுனால இந்த கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சு தேவனுடைய ஆலயத்திலேயே இருந்து எப்போவும் தேவனை மேம்படுத்துகிற வேலை தான். அப்புறம் இந்த சமயத்தில் பரலோகத்துக்கு போனால் போனது தான், அப்புறம் வந்து பரலோகத்துக்கு போக முடியாது. மற்ற இருக்கிற ஜனமெல்லாம் பூமியில் 1000 ஆண்டு ஆட்சியில் இருக்கிற ஜனங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற ஜனங்கள் சுமார் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஜனத்தொகையில் 1/3 ஜனமாக இருக்கும். உலகம் முழுவதும் இருக்கிற புறஜாதிகளுக்குள்ள ஊழியத்துக்கு உதவி செய்கிற ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிற ஜனத்தொகையில் 1/3. இந்த தேவனுடைய நியாயத்தீர்ப்பு பூமியில் தொடங்குகிற சமயத்தில் முதலாவது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தேவனுடைய ஆலயத்தில் தொடங்குது. அந்த நியாயத்தீர்ப்பு நடந்துகிட்ருக்கிற சமயத்திலேயே தேவனுடைய ஆலயமாகிய எருசலேமில் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தொடங்குது. அந்த நியாயத்தீர்ப்பு நடக்கும்போது 1/3 ஜனங்கள் உடனே மரிப்பார்கள். அப்படின்னா 3ஆம் உலகப்போர். 3ஆம் உலகப்போர் தொடங்கின 1 வாரம் 10 நாளில் 1/3 ஜனங்கள் இன்றைக்கு 600 கோடியை தாண்டிடுச்சு. 600 கோடியில் 200 கோடி இல்லை இல்லை 200 கோடி உடனே செத்துரும், 400 கோடி இருக்கும். இந்த 400 கோடியில் 200 கோடி ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சம், வியாதி, பட்டினி, நோய், கலவரம் அப்படிப்பட்ட காரியங்களில் இந்த மாதிரி பாக்கி இருக்கிற 200 கோடி செத்துரும். பாக்கி இருக்கிற 200 கோடி இருக்கும். அந்த 200 கோடியில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஜனங்களும் இருப்பார்கள், உதவி செய்கிற ஜனங்களும் இருப்பார்கள். அப்படியாக போய் போய் சுமார் குறைஞ்சது 100 கோடி ஜனங்களாவது உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள்லேருந்து இருப்பாங்க. இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தில் போவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை வாய்க்கு தூரமாக இருக்கும், இருதயத்துக்கு சமயமாக இருக்கும். சோத்திரம். ஆக நம்ம இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு எங்கே இருக்குது? வாயிலையும் இருதயத்திலையும் இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு இருதயத்தில் இருக்குது, பேச முடியல. அப்போ அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆமாம், அதுக்கு நம்ம கடந்த வருகிற நாட்களில் அதை குறித்து சிந்திப்போம். இப்போ இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமயமாக இருக்குதா, இருதயத்துக்கு சமயமாக இருக்குதா? இருதயத்துக்கு சமயமாக இருந்தால் தான் ஏதாவது திக்குவாயாக இருந்தால் கூட சரி பண்ண முடியும். இதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா அவன் ஊமை தான். அதான் வசனம் சொல்லுது, குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். ஏன்னா இருதயத்தில் வசனம் இருந்தால் தான் வாயில் பேச முடியும். இருதயத்தில் இல்லைன்னா எப்படி பேச முடியும்? அதனால் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அது வாய்க்கும் இருதயத்துக்கு சமயமாக இருக்கும்படி தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம வாசித்து சிந்தித்து தியானித்தோம்னா தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயிலையும் இருதயத்திலையும் இருக்கும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாய்க்கு சமயமாக இருந்து இருதயத்துக்கு தூரமாக இருந்தால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நம்மளுக்கு வெளிப்படும். தேவனுடைய வார்த்தை வாய்க்கு தூரமாக இருந்து இருதயத்துக்கு சமயமாக இருந்தால் எப்படியாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.